ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி ஒன்று. தலைப்பு முதல் சூத்திரம் 71வது பாடல் முதல் 74வது பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன் போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயந்திருமார் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே எடுத்ததொரு பிறவியுடன் இனி பிறவி எடுக்காமல் எடுத்த பாதம் அடுத்த துணையாகுமென அறிவிப்பார் போல் மன்றில் அணங்கு காண நடிக்கின்ற பதஞ்சலியும் புலிமுனியும் செய்த பெரு நன்மையாலே இடிக்கின்றவனையொழிய இருமுனிவர் கழல் வாழ்த்தி இருப்போம் நாமே திருச்சிற்றம்பலம் புலனைந்தும் புரிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டை மேருந்தி அலமந்த போதாக அஞ்சேலந்தருள் செய்வான் அமரும் கோயில் வலவந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன்றி சிலமந்தி அலமந்து மரமேறி முயில் வார்க்கும் திருவையாரே திருவையாரே கங்காளர் கைலாய மலையாளர் காணப்பேராளர் மங்கை பங்காளர் திரிசூலப்படையாளர் விடையாளர் பயிலும் கோயில் கொங்காளப்புளில் நுழைந்து குர்வாயால் இறகுலர்த்தி கூதல் நீங்கி செங்கால் நல்வன் குருகு பைங்கானல் இறதேறும் திருவையாரே என்பத்து நான்கு நூறு ஆயிரமாம் யோனி பேதம் நிறசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் வரசேரும் உயிர் உழவம் மயிலள் பல நடமாடம் வண்டுபாடம் விரசேர் உன் இதழிதரம் காந்தல் கையேற்கும் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி சிவாய அருளே வடிவாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் என்கின்ற ஞான பூஷையிலே சுபக்கத்திலே 71வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளது. உயிர்கள் வந்து கடவுளைய காண்பதும் அடைவதும் மிகவும் அரியதாக இருக்கும். உயிர்களுக்கு உலகம் தெரியும், கடவுள் தெரியாது. உலகம் தெரியும், உலக போகங்களை அனுபவிப்பதிலே இச்சையுடையதாக இருக்கும். கடவுளை அடையவும் கடவுளாலே பெறப்படுகின்ற பேரின்பத்தை அடையவும் அதற்கு அறிவு போதாது. அறிவு உலகப் பொருளை அனுபவிப்பது உலகப் பொருளையே பெரிதாக எண்ணுவதும் தான் உயிரினுடைய இயல்பு. இயல்பான குணம், இயல்பான நிலையில்லாத பொருளை நிலையானதாகவும் சிற்றின்பத்தை பேரின்பமாகவும் இதற்கு மேற்பட்ட உயர்ந்த பேரின்ப பொருளாயிருக்கிற கடவுளை அறிவதற்கு அறிவில்லாமையையும் உடையது உயிர்கள். அந்த உயிர்களினுடைய இவ்வளவு குறைவான நிறைவில்லாத இந்த புத்தியையுடைய உயிர்களுக்கு அருள் பண்ண வேண்டி சிவபெருமான் அவனே இறங்கி பல வகையான திருமேனிகளை தரித்து கொண்டு அருள் பண்ணுகிறான். உயிர்கள் அவனை அறிவதற்கும் அவனை அடைவதற்கும் மிகவும் குறைந்த பக்குவத்தை உடைய உயிர்கள் சிவனுடைய அருளிலே ஆசை இல்லாது உழந்து கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கும் கூட அவன் இறங்கி வந்து அருள் பண்ணுகிறான். உயிர்கள் ஒரு வகையான பக்குவம் உடையது அல்ல, உயிர்கள் பல வகையான பக்குவங்களை உடையது. அதனாலே அந்த உயிர்கள் பக்குவத்திற்கு தகுந்தார் போல, அது கொண்டிருக்கின்ற கொள்கைக்கு தகுந்தார் போல தான் திருமேனி எடுத்துக்கொண்டு அருள் செய்வது. அந்த திருமேனி பல வகையாக இருக்கும், ஒரு வகையாக இருக்காது. திருமேனி ஒரு வகையாக இருக்காது, பலவேறு திருமேனி தரித்து கொண்டு என்பது விநாயக புராணம். பல வகைப்பட்ட உயிர்கள், உயிர்கள் தோறும் பக்குவங்கள் வேறு, அதனுடைய தொழில் வேறு, அதனுடைய குணங்கள் வேறு, இப்படியெல்லாம் இருப்பதனால அதற்கு தகுந்தாறு போலேயே இவன் சென்று அருள் பண்ணுறது. அதனாலே அவன் பல வகையான வேடங்களை தரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது போக வடிவம், யோக வடிவம், கோர வடிவம் என்று மூன்று வகையாக சுவாமியினுடைய வடிவத்தை சொல்லுகிறார். அப்படி போக வடிவம், யோக வடிவம், கோர வடிவம் ஆகிய திருமேனிகளை எடுத்துக்கொண்டு அந்த போக வடிவத்தோடு சென்று அருள் பண்ணுகின்ற உயிர்களுக்கு அந்த வடிவத்தில் அருள் பண்ணுவது, யோக வடிவத்தோடு சென்று அருள் பண்ண அதை பெற தகுதியுடைய உயிர்களுக்கு அந்த வேடத்திலே சென்று அருள் பண்ணுவது, கோர வேடத்திலே சென்று அருள் பண்ணினால் அந்த உயிர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்றால் அந்த வேடத்திலே சென்று அருள் பண்ணுவது, இப்படியாக பல வகையான திருமேனிகளை எடுத்துக்கொள்ளுகிறான் இறைவன். அது வந்து திருமேனியே, திருமேனி என்பது இறைவனுக்கு உண்டு, உருவம் என்பது உண்டு, அந்த உருவத்திருமேனியினால தான் உயிர்கள் அருள் பெற முடியும் என்பதை காட்டுவதற்காக பல வகையான கருத்துக்களை பதித்த பாடல்களை பல பாடல்கள் சொல்லுகிறார். உருவத்திருமேனி இல்லை என்கின்ற சமயவாதிகள் நிறைய இருப்பதினாலே உருவத்திருமேனி அவசியம் உண்டு இறைவனுக்கு என்பதை வலியுறுத்தி அந்த கருத்தை மையமாக வைத்து பல பாடல்களை பாடுகிறார். அந்த திருமேனியும் எத்தனையோ வகையாக இருக்கும், வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும், நூறு நூறாயிரம் இயல்பினதாய் கீர்த்தி திருவகம். வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையும், நூறு நூறாயிரம் இயல்பினதாய் என்பது கீர்த்தி திருவர் திருவாசகம். எத்தனையோ அளவில்லாத வடிவங்களையும் குணங்களையும் கொண்டு உயிர்களுக்கு அருள் பண்ணுகிறார். அப்படி அந்த மாதிரியான வடிவங்களை எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் அவன் உயிர்களுக்கு அருள் பண்ண முடியாது. அந்த கிழவிக்கு ஒட்டனாக போகலைன்னா அவ குறை நீங்காது. ஒட்டனாக போகலைன்னா அந்த நேரத்துக்கு அந்த வேலைக்கு அவ கவலையை தீர்க்க முடியாது. ஒட்டனாக போனான், கரையும் அடைச்சி விட்டான், அவளுடைய பிறவிக்கடலையும் அடைச்சி விட்டான். பிறவிக்கடலுக்கும் கரை போட்டுட்டான், இந்த வையக்கரைக்கும் கரை போட்டுட்டான். ஒட்டனாக போன ஒட்டனாக ஒரே வேடம்தான் போட்டான், அந்த வேடத்தை கொண்டு பிறவிக்கடலையும் கரை அடைச்சிட்டான், வையைக்கையும் கரை அடைச்சிட்டான். அதுபோல உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக திருமேனியை எடுத்துக்கொள்ளுகிறான் என்பதை இப்படி பல வகையாக சொல்லி அந்த வேடமும் ஒன்றுக்கொன்று ஒவ்வாத வேடங்கள், ஒன்றுக்கொன்று ஒவ்வாததாக இருக்கும், ஒன்றுக்கொன்று ஒவ்வாத வேடங்களாக இருக்கும். அதான் வந்து ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணா யோகியாக இருந்து, ஜனகாதி முனிவர்களுக்கு யோகியாக இருந்து உபதேசம் பண்ணினானா, கடைசியில் உபதேசத்தை முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ண போகணும், நீங்கள் நான் சொன்னதை கேட்டு இந்த யோகத்திலே இருந்து ஊர் புடி ஆகுங்க அப்படின்ட்டு இது எப்படி இருக்குது? யோகியாக இருந்து உபதேசம் பண்ணிட்டு நன்னலாம் இந்தர்கள் யோகியாக இருந்து ஜனகாதி முனிவர்கள் உபதேசம் பண்ணின பரமேஸ்வரன் நான் கல்யாணம் பண்ண போகணும், அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நம்முடைய திருமேனியை சிந்தித்து கொண்டிருப்பீர்களா? நன்னல் அமைந்தார்கள் ஞானபோதகம் சொன்னடை என்பது துயரம் நீங்கியே இந்நிலை மோனமோடு இருந்து நந்தமை உண்ணுதலே, உண்ணுதலாம் புரியுதா? எத்தனை தியானித்தல் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலர் இட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவர் உய்ய சோரனு டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரி இட்டோர் இவை போதினி ஒன்றவனை கந்தர் அலக்க ஓரவிட்டார் ஒன்றை உண்ணவிட்டார், மலருட்டு உணதால் சேரவிட்டார் ஐவர் செய்வதன் யான் என்றார் போல தந்தவை உண்ணுதலே என உணர ஓதினான். நம்மை தியானித்து கொண்டிருப்பதே சிவயோகம் என்று சொல்லி முடிச்சுட்டு அவ தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, நான் போய் கல்யாணம் பண்ண போகணும் அப்படின்னு புறப்பட்டார். அதனாலே போகியா யோகியா இருந்தான், அப்புறம் போகியாகும். அப்படி ஒன்றுக்கொன்று உபாத வேடங்களை தரித்து அதன் மூலமாக உயிர்களுக்கு அருள் பண்ணுகிறான். அதை ஒன்றோடொன்று உபா வேடம் ஒருவனையே தரித்து கொண்டு நாடகத்திலே பிரபலமாக நன்றாக நடிக்க தெரிந்த நடிகன், நன்றாக நடிக்க தெரிந்த நடிகன், நாடகத்தில் நடிக்க தெரிந்த திறமையுடையவன் எல்லா வேடமும் போடுவான். ராஜா வேஷம் போடுவான், மந்திரி வேஷம் போடுவான், ராவணனாக இருப்பான், துரியோதனனாக இருப்பான், ஹரிச்சந்திரனாகவும் போடுவான். அப்படி இருக்கால ராஜபாட்டினவா அப்போ ராஜமாணிக்கம்னு ஒரு ஆள் இருந்தான். அந்த மாதிரி எல்லாம் திறமையுடையவன், திறமையுடையவன். திறமை இல்லாதவன் ஒரு வேடத்தை போட்டு ஒழுங்காக நடிக்க தெரியாது, ஒரே வேடத்தை போட்டு கூட ஒழுங்காக நடிக்க தெரியாது. திறமையுள்ளவன் அந்தந்த வேடத்துக்கு தகுந்தாற் போல நடித்து விடுவான், அந்தந்த வேடத்துக்கு தகுந்தாற் போல நடிப்பான். அந்த நடிப்பில் இப்போ சமீப காலத்துல இருந்த சிவாஜி கணேசன் ஒரு கெட்டிக்காரன், சிவாஜி கணேசன் அந்தந்த வேடத்துக்கு தகுந்தாப்பில் நடிக்கிறதுல கெட்டிக்காரன் எல்லாத்துக்கும் அந்த பாவனை வராதல்லவா. அதுபோல இவன் எல்லா நடிகர்களுக்கும் நடிகனாக இருப்பதனாலே, தலைமை நடிகராக இருப்பதனாலே யாரு சௌரவன், எல்லா நடிகர்களுக்கும் தலைவராக இருப்பதனாலே, நட ராஜாவாக இருப்பதனாலே, நட ராஜாவாக இருப்பதனாலே எந்த வேடம் போட்டாலும் அந்த வேடத்தை சரியாக நடிச்சு போடுறான், சரியாக நடிச்சு போடுறான். ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம், ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம், ஒருவனையே தரித்து கொண்டு பைரவராக வருகிறான். அப்புறம் காட்சி கொடுக்கும்போது உமாதேவியோடு ரிஷபவாகனத்தில் காட்சி கொடுக்குறான், புலையனாக வருகிறான், அப்புறம் உடனே ரிஷபவாகனத்தில் காட்சி கொடுக்குறான். இப்படி ஒன்றோடொன்று ஒவ்வா வேடம் ஒருவனையே தரித்து கொண்டு நின்றாலால் இது உயிர்களாலே இயலாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு கொள்கையுடையவனாக இருப்பான், ஒரு தன்மையுடையவனாக இருப்பான், இதுவரை பல வகையான தன்மைகளை உடையவனாக ஒருவன் இருக்க முடியாது, இருக்க முடியாது. இப்போ ஹரிச்சந்திரன் இருந்தேன், ஒரே தன்மையாக இருந்தேன், என்ன தன்மை, பொய் சொல்லப்படாது. அவனுக்கு பொய் சொல்லவே கடைசி வழியும் தெரியல, கடைசி வழி பொய் சொல்ல தெரியல, ஒரே கொள்கையில் இருந்துட்டேன் விளங்குதா. இப்போ நம்ம வந்து சிவனடியார் ஆகிட்டோமா, நம்ம இதில் தான் இருக்க தெரியும், வேறு வேலை நமக்கு தெரியாது. இந்த சூதாடுறது போக்குவரத்து மற்ற வேலையெல்லாம் நமக்கு தெரியாது, விளங்குதா. சிவபெருமான் எல்லா வேலையும் செய்வான். ஒரு தடவை சூதாடி இருக்காரு தெரியுமா சிவபெருமான், சிவபெருமான உமாதேவியும் சூதாடுனாங்களாம் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இல்லை இல்லை, கந்தபுராணத்தில் வர்றது அது. ரெண்டு பேரும் சூதாடு கருவிகளை வைத்து கொண்டு சூதாடினார்கள், அதற்கு விஷ்ணுவை சாட்சியாக வச்சாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அதை நீ பார்த்து சொல்லு அப்படின்னுட்டு, நீ ஜெயிச்சின்னா உன்னுடைய ஆபரணங்களெல்லாம் எனக்கு கொடுத்துரு, நீ ஜெயிச்சின்னா என்னுடைய ஆபரணங்கள்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், நான் ஜெயிச்சேன்னா உன்னுடைய ஆபரணங்களை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு, புருஷன் பிரிஞ்சாதி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படி சூதாடினாங்க. நீ ஜெயிச்சேன்னா என்னுடைய ஆபரணங்கள்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், இந்த எலும்பு மாலை போக்கு கொடுத்து பாம்பு எலும்பு மாலை. அவன் ராசா விட்டு போனால் எல்லாம் வைரமாக போட்டிருக்கிறான். ஆமாம், நான் ஜெயிச்சேன்னா உன்னதெல்லாம் எனக்கு கொடுத்துரு, அதுவும் அவளும் ஒத்துக்கிட்டான், ஒத்துக்கிட்டு ஆடுனாங்க. ஆடுனா மகாவிஷ்ணு சாட்சி சாட்சி, அதில் பார்வதி ஜெயிச்சுக்கிட்டான், சுவாமி தோற்று போனார். தோற்று போனதை மகாவிஷ்ணு என்ன பண்ணிவிட்டார், இல்லை சாமி தான் ஜெயிச்சார், பார்வதியை தோற்றுட்டான்னு பொய் சொல்லிவிட்டார். பொய் சொன்னதுனால உடனே என்ன பண்ணால், பார்வதி நீ பாம்பாக போகணும்னு சாபத்தை போட்டான் மகாவிஷ்ணு. உடம்பு தான் உனக்கு கறினா உள்ளமும் கறியாக போச்சுட்டான், கறினா புரியுதா, உடம்பு தான் கருப்புனா உள்ளமும் கருப்பாக போச்சு, அதனால் நீ பாம்பாக போகணும்னு சாபத்தை போட்டான். அதன் பிறகு சாமியை வேண்டாம் நீ கவலைப்படாத, நீ ஆலவனத்தில் பொந்தில் தவம் பண்ணிக்கிட்டுரு, நம்முடைய புத்திரன் வருவான் விநாயகன், அவனை நீ தரிசனம் பண்ணினால் உனக்கு அந்த சாபம் நீங்கும்னு அருள் பண்ணினார். அனந்தன் சாபம் நீங்குவடலும்னு வரும் கந்தபுராணத்தில். ஆகையினாலே இப்படி ஒரு வகையான தன்மையுடைய உயிர்கள் இல்லாமையினாலே இவன் பல வகையான தன்மையுடையவனாக இருக்கிறான். ஆனால் உயிர்கள் எப்படிப்பட்டதென்றால் ஏதோ ஒரு தன்மையுடையதாக இருக்கும், பல வகையான வேடங்கள் அதை போட்டு வாழ தெரியாது. அதுவும் அந்த வேடமும் தனக்காக செய்யுமே தவிர அடுத்தவர்களுக்காக செய்யாது. அந்த கொள்கையும் தன்னுடைய நலத்துக்காக இருக்குமே தவிர மற்றவர்கள் நலத்துக்காக இருக்காது. இவன் எப்படி என்றால் எடுக்கின்ற திருமேனி அத்தனையும் உயிர்களுக்கு அருள் பண்ணுவதற்காகவே. அதனாலே உலகம் நீங்கி நிற்கிறான். இந்த வேடமே ஒன்றோடு ஒன்றோவா வேடமும் கொண்டபடியினாலேயே உலகத்தாரைப் போல உயிர்களைப் போல அல்ல, உயிர்களிலிருந்து வேறுபட்டவன் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் என்கிறார். அது அனைத்து வேடமா அம்பலக்கூத்தனை தனித்தனை பொழுதும் அறந்து உய்வனோ என்பது அப்பர் தேவாரம். ஆகையினாலே ஒன்றோடு ஒன்று ஒவ்வா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நின்றாலால் உலகம் நீங்கி நின்றனன்றும்வரார். ஐயாலே உலகத்தாரைப் போல அல்ல, உயிர்களைப் போல அல்ல, உயிர்களினின்று வேறுபட்டவன். அதனாலே இவனுடைய தன்மையை இவனுடைய திறமையை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. ஐயார உயிர்களுக்கு தன்மை வேறு, இவனுடைய தன்மை வேறு என்பதே உலகம் நீங்கி நின்றனன் என்றும் வரார். அன்றி அவ்வேடமெல்லாம் அருள் உரி தொழில் என்று வரார். அந்த எடுக்கின்ற வேடங்கள் எல்லாமே அருள் செய்வதற்காக, எடுக்கின்ற வேடங்கள் அத்தனையுமே அருள் செய்வதற்காக வேடம் போட்டுக் கொள்ளுகிறானே தவிர வேற எந்த வகையும் அவனுடைய சுயநலம் என்பது ஒன்றும் கிடையாது. உயிர்களுக்கு அருள் செய்வதற்காகவே அத்தனை திருமேனிகளையும் எடுத்துக்கொள்ளுகிறான். அப்படி அவன் எடுத்துக்கொள்ளவேனால உயிர்கள் அருள் பெற முடியாது, உயிர்கள் அருள் பெற முடியாது. இவ்வுலக வாழ்வும் சரி, அவ்வுலக வாழ்வும் சரி, எந்த உலக வாழ்வும் அந்த மாதிரியான திருமேனி எடுத்துக்கொள்ளவில்லையானால் உயிர்கள் அருள் பெற முடியாது. போகியாக இருக்கிறான், யோகியாக இருக்கிறான், வேகியாக இருக்கிறான். இந்த மீனாட்சி கல்யாணத்தில் ஒன்று சொல்லுவார். மீனாட்சி கல்யாணத்தில் சுற்றுநான் மரகள் ஆர்ப்ப திருவிளையாடல் புராணம் தூரியன் சங்கம்மே அங்க ஏழு நான்கு வேதங்களும் முழங்க தூரியம் சங்கம் முதலான வாத்தியங்கள் எல்லாம் உழந்தன் கற்ற நான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்த ஆற்றால் நான் முகத்தோன் ஆகிய பிரமன் அவனுடைய குரு போல இருந்துக்கிட்டு யாகத்தை பண்ணினான். கற்ற நான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்த ஆற்றால் முற்ற மங்கள நான் ஜாத்தி, முற்ற மங்கள நான் ஜாத்தி மீனாட்சிக்கு மாங்கல்யம் ஜாத்தி, நான் திருமாங்கல்யத்தை ஜாத்தி, முற்ற நான் முற்ற மங்கள நான் ஜாத்தி. இந்த அடுத்தாப்பில் கேளுங்க சாத்தனா ரைட்டு, இதெல்லாம் முறைதான் ரைட்டு. முழுது உலகு ஈன்றாள் செங்கை, எல்லா உலகங்களையும் பெற்றவருடைய கையை பிடிச்சான். எல்லா உலகங்களையும் பெற்றவருடைய கையை பிடிச்சான். கண்ணி பொண்ணை தானே கல்யாணம் பண்ணணும், இல்லை இப்போ முன்னையே எல்லாமே உலகத்தையும் பெற்றுருக்கிறார். ஏராளமான புள்ள பத்தவள கல்யாணம் பண்ணுறானா, இதெல்லாம் அநியாயம் தானே. முழுது உலகு ஈன்றாள் செங்கை பற்றி நான் அடுத்தாப்பில் கேளுங்க. முழுது உலகு ஈன்றாள் செங்கை, உலகம் முழுவதையும் பெற்றவுடைய கையை பற்றினான். முழுது உலகு ஈன்றாள் செங்கை பற்றினன் பற்றில்லார்க்கே வீடருள் பரமயோகி. உலகம் முழுவதையும் பெற்றவளுடைய கையை பிடிச்சான். பிடிச்சவை எப்படின்னா யாருக்கு இவன் பற்றினானா அவள் கையே, யாருக்கு பற்று இல்லையோ அவர்களுக்கு வீட்டை கொடுக்குற பரமயோகியா. யாருக்கு பற்று இல்லையோ இவன் கையை பிடிக்கிறேன், பொண்ணு கையை பிடிக்கிறேன், பொண்ணு கையை பிடிக்காதவனுக்கு வீடு கொடுக்குறான். முழுதுலகு என்றால் செங்கை பற்றினன் பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி. பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி, யாருக்கு பற்று இல்லையோ அவர்களுக்கு வீட்டை கொடுக்கின்றவன் பரமயோகி. பரம போகி அல்ல, பரமயோகி. அதே திருவசைப்பாவில் மங்கையோடு இருந்தே யோக செய்வானை என்று திருவசைப்பாவில் ஆகையினாலே திருவருளையே சத்தியாக உடமையனாலே, திருவருளையே சத்தியாக உடமையனாலே அவன் போகியாகவும் இருக்கிறான், யோகியாகவும் இருக்கிறான், வேகியாகவும் இருக்கிறான். அதனால் இத்தனை வகையான தன்மைகளை உடையவன் ஒரே சிவபெருமான். அதனாலதான் இன்னதன்மையன் என்றறியொன்னா எம்மானை என்றார் சுந்தரமுனி சுவாமிகள். இன்னதன்மையன் என்றறியொன்னா எம்மானை எளிவந்தவரானை அன்ன வைகம் வயற்பலனத்து அணி ஆரூரானே மறக்கலுமான் என்பது சுந்தர தேவா. ஆகவே இப்படி ஒன்றோடொன்றோவா வேடம் ஒருவனே தரித்து கொண்டு நின்றாலால் உலகம் நீங்க நின்றனன் என்றும் வரார். அன்றிய வேடமெல்லாம் அருள் உரி தொழில் என்றுவார். வேடனாக வந்தானா அர்ச்சுனனுக்கு பாசுபதம் கொடுக்க, வேடனாக வந்தானா வந்தது அருள் பண்ணுறதுக்கு தான் வந்தான். அதே சமயத்தில் மூகாசுரன் சங்காரம் பண்ணுவாங்க, நிக்கிரகம் அனுக்கிரகம் இரண்டு ஒரே வேலையில். அதனாலே அந்த வேடம் எல்லாமே அருள் உரி தொழில் என்றுவரார். வேடம் எல்லாமே அருள் உரிகின்றதுக்காக அருள் செய்வதற்காக எடுத்துக்கொள்கிற திருவேடம். கொன்றது வினையை கொன்று நின்றவ குணம் என்றுவரார். கொன்றது என்பது உயிர்களை சங்காரம் பண்ணுவது முதலாக உள்ள தொழில்கள் அத்தனையுமே அருள் செய்கின்ற தொழில். உயிர்களை உள்ளுகின்ற தொழிலும் அருளேவான், உள்ளுகின்றதும் அருளேவான். அந்த உயிர்களுக்கு இழைப்பை ஆற்றுகிறான், இழைப்பை ஆற்று கொஞ்ச நேரம் ஓய்வோடு அப்படின்னு சொல்லி இழைப்பை ஆற்றுகிறான். அதனால இப்படி எல்லாமே அவனுடைய செயல் அத்தனையுமே அருள் செய்வதற்காக எடுத்துக்கொள்ளுகிற திருமேனி என்று சொல்லி அதற்கு மேலே ஒரு புராண வரலாறு சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா உலகம் முழுவதுமே ஒளி இல்லையானால் வாழாது, ஒளி இல்லையானால் வாழாது, வெளிச்சம் இல்லைன்னா வாழ்வே இல்லை. அந்த ஒளி முழுவதும் சிவபெருமானுடையது. ஒளி முழுவதும் சிவபெருமானுடையது. அந்த ஒளி எப்படி இருக்கிறது என்று கேட்டால், மூன்று வகையாக இருக்கிறது. ஒன்று சூரியனாக இருக்கிறது, இன்னொன்று சந்திரனாக இருக்கிறது, இன்னொன்று அக்னியாக இருக்கிறது. முச்சுடர்கள், திரிசுடர்கள், ஓரிரண்டும் பருவமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாதனாலெல்லாம் பரவானாது. திரிசுடர்கள் ஓரிரண்டும் பருவமாய சூரியன் சந்திரன் அக்னி முச்சுடர்கள்னு சொல்கிறோம். இந்த முச்சுடர்களும் சிவபெருமானுடைய திருநேத்திரம். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றி கண் அக்னி. இந்த மூன்று கண்களிலிருந்து தான் இந்த முச்சுடர்களுக்கும் ஒளியை கொடுக்குறான். அது திருவாசகத்தில் எப்படி சொன்னார்னா, அவருடைய திருவடியில் இருக்கிற ஒளிதான் உலகத்தில் இருக்கிற ஒளி. அத்தனையும் திருவடியில் இருக்கிற ஒளி. கழிவந்த சிந்தையோடு உங்களல் கண்டும் கலந்தருள வெளிவந்திலேனை விடுதி கண்டாய். இவை சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கடல் உத்தரகோசம் அங்கைக்கரசு எளிவந்த எந்த பிரான் என்னையாளுடைய நப்பனை என்பது நீத்தல் உணப்பம். மீ சுடருக்கெல்லாம் ஒளிவந்த பூங்கடல் என்று திருவாசகத்திலே சொல்லுவார். அதனால் அவருடைய திருமேனியே ஒளி, திருமேனியே பிரகாசம். ஒளியான திருமேனி என்பதோடு சிவப்பிரகாசம். ஆகையினாலே அந்த திருமே அந்த ஒளி அத்தனையுமே சிவபெருமானுடையது. சூரியனுடையது அல்ல, சந்திரனுடையது அல்ல, அக்னியினுடையதும் அல்ல. ஆக இதை ஒரு விளையாட்டாலே இருவரும் காட்டினார்கள். உமாதேவி ஒரு நாள் சிவபெருமானத்தில் சகசமாக பேசிக்கொண்டே இருந்தார். சந்தோஷமாக சகசமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்காரனை கேட்டால், இந்த ஒளியெல்லாம் சூரியன் சந்திரன்லாம் யாருன்னு கேட்டான். அவங்க ரெண்டு பேரும் என்னுடைய கண்ணுன்னு சொன்னார். சூரியனும் சந்திரனு என்னுடைய நேத்திரம்னார் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு கண்ணையும் இப்படி பொத்தி விட்டான். விளையாட்டா அப்படி பொத்தி விட்டான். பொத்தின உடனே உலகம் முழுவதும் இருந்து போச்சு. உலகம் முழுவதும் இருந்து போனால் அவர்களுக்கு கொஞ்ச நேரம் உலகத்துக்கு யுக காலம். அவர்களுக்கு நேரம் காலமே இல்லை. அவங்களுக்கு காலமே இல்லை. இரவும் இல்லை, பகலும் இல்லைப்பா. மணி நிமிஷம் காலமெல்லாம் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? இப்போ நமக்கு மணி ஆகுதுன்னு தான் நம்ம பேச்சு. மணி ஆகுது அதான் பேச்சு. குழப்பே அதுதான், மணியில் தான் இருக்குது. மணியில் அவர்களுக்கு மணியே வேண்டியதில்லை, மணியே இல்லை. சிவஞான தெய்வம்னு ஒரு நூல், சிவஞான தீபம்னு ஒரு நூல். அதில் ஒரு கணக்கு சொன்னார், 2000 சதுர்யுகம் போனால் பரமாவுக்கு ஒரு நாளாக. 1000 சதுர்யுகம் பகல், 1000 சதுர்யுகம் இரவு. ஒரு சதுர்யுகங்கிறது 43 லட்சம் வருஷம். அது மாதிரி 1000 சதுர்யுகானா ஒரு பகல். அது மாதிரி இன்னொரு 1000 சதுர்யுகம் அது மாதிரி ஆச்சுன்னா இரவு. ஆக 2000 சதுர்யுகம் கொண்டது ஒரு நாள் பரமாவுக்கு. அந்த நாளிலே 30 நாள் கொண்டது ஒரு மாதம். அதெல்லாம் நம்ம கணக்கு தான். அதுக்கு மேல அது மாதிரி 12 மாசம் ஆச்சுன்னா 1 வருஷம். அந்த வருஷத்துல 100 வருஷம் பரமாவுக்கு ஆயுஷு. அவ்வளவுதான், அவர் காலி ஆயிடுவார். அப்புறம் அடுத்த பரமா வருவார். சதுர்யுகம் அவை 2000 தான் சென்றால் சதுர்முகனுக்கு ஒரு திவசம். தகையார் வாணி பதிமகளும் தினத்தில் ஒரு பகலிட்டானே. அந்த 1000 சதுர்யுகம் ஒரு பகல்ல, 14 இந்திரரும் 13 ஒரு பகல்ல. பரமாவுடைய ஒரு பகலிலே அந்த 1000 சதுர்யுகத்துல 14 இந்திரர்கள் வந்து ஆண்டு போவார்கள். 14 இந்திரம் 13. இந்த விதியடவே பரமர் 1 கோடி நீங்கில், பரமர் 1 கோடி நீங்க. இந்த கணக்கில் இந்துவனுக்கு ஒரு பகலாய் ஒளியிருக்கு. மதி திருமால் 1 கோடி இறக்கும் காலம். அந்த திருமால் 1 கோடி திருமால் இறந்தா மலரழக அவிழ்த்து உமையால் முடிக்கிற நேரம். அவள் கூந்தலை அவிழ்த்து அப்படி முடிக்கிற நேரமா அவளுக்கு 1 கோடி திருமால் இறந்தால். கோடி விதிமாளில் குலாவு கமலக்கண்ணன் ஓடி வடவால் உறங்குவேன். அருணகிரி அந்தாதி கோடி விதி மாடி, விதினா பிரமன் மாடி. குலாவு கமலக்கண்ணன் ஓடி வடவால் வடவால மரத்துக்கடி உறங்குவேன் நாடி. அக்கண்ணர் கோடி அழியில் அருணகிரின் அக்கன் அருள் சற்று நகும். புரியுதா? நகும்னா புரியுதா? அவ்வளவு நேரமாக அதனாலே அவர்களுக்கு காலம் கிடையாது. அதனால 2 கண்களையும் பொத்தினால் உலகம் இருண்டு போய்விட்டது. உயிர்கள் தடுமாறி விட்டது. எல்லா செயல்களும் நின்று போய்விட்டது. அப்படி நின்று போய்விட்டது என்று சொல்லி சுவாமி இறங்கி என்ன பண்ணார், உடனே ஜெனரேட்டர் போட்டார். நெற்றி கணக்கு அப்படி ஜெனரேட்டர் போட்ட உடனே உலகம் முழுவதுக்கும் வெளிச்சம் வந்துடுச்சு. அவன் என்ன பண்ணால், இப்படி உலகத்து உயிர்களை தடுமாறி விட்டுட்டோமே, கண்ணை பொத்தி விளையாட்டா அப்படின்னு சொல்லி பதறி போனான். பதறி வியர்த்து போனான், வியர்த்து போனான். அந்த வியர்வை 10 விரலில் இருந்து 10 கங்கையாக போட்டு, 10 விரலில் இருந்து பத்து கங்கையாக போறப்பட்டேன். நல்லா விளங்குதா சிவா? அப்புறம் அந்த கங்கை பல ஊருக்கு, எங்கள் ஊருக்கு ஒரு கங்கை, எங்கள் ஊருக்கு கங்கைன்னு வாங்கிட்டு போட்டேன். விளங்குதா? அதனால் இப்படியெல்லாம் அவருடைய காலத்தை சொல்லும்போது அளவில்லாமையை குறிப்போம். காலாதீதன் என்று பெயர் சுவாமிக்கு. காலாதீதம் என்று பெயர். அதீதம் என்றால் கடந்தவன். அதனாலே அந்த வரலாற்றை வச்சு சொல்லுகிறாரு. நாயகன் கண் அயப்பா, நாயகன் கண் அயப்பா விளையாட்டினாலே நாயகி புதைப்ப எங்கும் பாயிருளாகி மூலம் பறந்து உலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பில் தேயமார் ஒளிகளெல்லாம் சிவகுருத்தே சத்தன்னார். அதனாலே இப்படி உமாதேவி கண்ணை பொத்த உலகம் இருந்து போக உடனே சிவபெருமானத்தனுடைய நெற்றி கண்ணினாலே உலகத்து உயிருக்கெல்லாம் ஒளியை தந்தான். அதனாலே உலகத்தில் இருக்கிற ஒளி அத்தனையும் சிவபெருமானுடையது என்பதை உணராதவர்கள் இருக்கிறார்களே என்று இந்த பாட்டில் காட்டுகிறார். நாயகன் கண்ணயப்பா நாயகி புதைப்ப எங்கும் பாயிருளாகி மூட பறந்துலகினுக்கு நெற்றி தூய நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பு தேயமார் ஒளிகளெல்லாம் சிவனுருத்திய சத்தன்னார் என்று அவனுடைய பிரகாசத்தையும் அந்த திரு வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த வடிவத்தில் இருக்கின்ற நேத்திரத்தின் மூலமாக உலகத்துக்கு ஒளி கொடுத்ததையும் அப்படி சொல்லி காட்டுகிறார்.